இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவனுடைய விருந்து சாப்பிடுகிறதிலே இடறி விழுகிறவர்கள் என்கிற தலைப்பை குறித்து நாம் சிந்திப்போம். தேவனுடைய விருந்து என்று இன்றைக்கு வேதத்தை அறிந்திருக்கிற எல்லா ஜனங்களும் பல வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விருந்து சாப்பிடுவதற்கு முன்பதாக சாதாரணமாக தேவனுடைய ஒரு அப்பத்தை சாப்பிட்டு அதனுடைய ருசியை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். சாதாரணமாக அப்பம் சாப்பிடும்போது, தேவனுடைய வார்த்தையினுடைய அப்பம் சாப்பிடும்போது நிறைய பேர் அந்த அப்பத்தை சாப்பிட்டு அதை ஜீரணம் செய்து அதனுடைய சத்து பொருள்களை உடம்பில் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே வளருவார்கள். எப்படி எழுத்தின்படி நாம் ஆகாரத்தை சாப்பிட்டு நம்முடைய சரீர வளர்ச்சி அடைகிறோமோ, அதுபோல ஆவிக்குரிய நிலைமையிலையும் மனிதன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அப்பத்தை சாப்பிட வேண்டும். மனிதனுக்கு 5 அடிப்படை தேவைகள் இருக்கிறது. மனிதனுடைய சரீரத்திலே 5 அடிப்படை தேவைகள் இருக்கிறது. முதலாவது தேவையானது சாப்பாடு. ரெண்டாவது தேவையானது யாருக்காவது தெரியுமா? ரெண்டாவது எது அடிப்படை தேவையில்லை, முதல்ல வேணுங்கிறது சாப்பாடு. சாப்பாடு இல்லைனா செத்து போயிடுவான். ரெண்டாவது என்ன தேவை? தண்ணி. மூன்றாவது என்ன தேவை? ரெண்டும் கிடைச்சாச்சு. மூணாவது என்ன தேவை? காற்று. அவனுக்கு சுவாசம் தேவை. அதுக்கப்புறம் நாலாவது அவனுக்கு வஸ்திரம் தேவை, நல்ல சுத்தமான வஸ்திரம் தேவை. இந்த 4 கிடைச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன தேவை? இருக்கிற ஒரு இடம். இந்த மாதிரி மனிதனுக்கு 5 அடிப்படை தேவைகள் மிகவும் எல்லாருக்கும் முக்கியம். அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையிலேயும் இந்த 5 அடிப்படை தேவைகள் மிக மிக முக்கியம். ஆவிக்குரிய நிலைமையில் இந்த அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த இதில் குறைபட்டு இருக்காங்களோ அந்த குறை மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ இருப்பிடம் இல்லாதவர்கள் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளிலே ஒரு நிலையான ஆசீர்வாதம், நிலையான ஊழிய அழைப்பு அல்லது நிலையான ஒரு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அது நிலையான தங்களுக்காக தேவன் பகிர்ந்து கொடுத்த நன்மைகள் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இங்கேயே அங்கேயே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அலைகிறது நிற்கவே நிற்காது. ஒரு வருஷம் இங்கே போவாங்க, இன்னொரு வருஷம் அங்கே போவாங்க. காரணம், ஆவிக்குரிய நிலைமையிலே தங்கி தாபரிப்பதற்கு தேவனுடைய எந்த ஒரு திட்டங்களும் இல்லாதபடியினால இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது புசிப்பவர்கள் அப்பம் சாப்பிடும்போது எங்கே நம்மளுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் எங்கே நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு சபைக்காக போவாங்க. அங்கே வந்து தங்களுக்கு விருப்பமான ஆகாரம் கிடைச்சா சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துக்குவாங்க. ஆனால் அதனால ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குதாங்கிறத அவங்க பரிசோதிக்க மாட்டாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா, ஆவிக்குரிய நிலைமையில் சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்குள்ள சரீர வளர்ச்சி இருக்கணும், ஆவிக்குரிய சரீரம் வளரணும். சாப்பாடு மட்டும் டெய்லி சாப்பிட்டே இருந்தால் பார்த்தாது. நம்ம தண்ணியும் குடிக்கணும். தண்ணிங்கிறது ஜீவ தண்ணி. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன ஆவிக்குரிய நிலையில் என்ன தாகம் எடுக்கிறதோ அந்த தாகத்துக்கேற்றபடி ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அல்லது ரொம்ப தாகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி ரொம்ப பசியாக இருக்கிறவங்களும் ரொம்ப தாகமாக இருக்கிறவங்களும் எங்கே போனாலும் ஒரு உபயோகம் இல்லாத புளிச்ச மாவுனால் செஞ்ச அப்பத்தையோ அல்லது தண்ணி நல்ல சுவையாக இல்லாமல் தண்ணீரையோ கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இது நல்லா இல்லை, இது ஜீரணமாக மாட்டேங்குது, இது என்னுடைய சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நிறைய பேர் ஆவிக்குரிய நிலைமையில் உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பார்கள். காரணம், இந்த வார்த்தையில் கலப்படம் இல்லை. அப்போ தான் மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் காதுக்கு இனிமையான வார்த்தைகள் கிடைக்குதோ அங்கே போய் கேட்டுட்டு சோத்திரம், ஆண்டவர் எனக்கு நல்ல அப்பத்தை கொடுத்தாருன்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அது அவனுக்கு ஜீரணம் பண்ணுறானா? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருகிறதா? அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? அவனுடைய எதிர்காலத்துக்கு அது நன்மை செய்கிறதாங்கிறத கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டாங்க, அப்போ நல்லா இருந்தது அவ்வளோதான். அதே மாதிரி தண்ணி, ஜீவ தண்ணீர் நம்முடைய விருப்பத்திற்கேற்றபடி நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது, அதை நம்ம கேள்வியாக கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேள்வி கேட்டால் இன்றைக்கு பதிலே எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி ஜீவசுவாசம் அப்படின்னா பசுத்தாவி. அப்போ பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் ஒவ்வொரு நாளும் மூச்சு விட்டு வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மனுஷனுடைய சுய ஆவியினால் அவங்க அவங்களுடைய சொந்த ஆவியை தான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்களே ஒழிய பரிசுத்தாவிக்கு நேராக வழி நடத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். பரிசுத்தாவியில் வழி நடத்துறதுக்கு சொல்லி கொடுத்தாச்சுன்னா இந்த ஆத்மாக்களை என்ன பண்ணுவான், அதை அது தானே அங்கங்கே பிச்சுட்டு ஓடிடும். அதனால் பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதல் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறதும் இல்லை, போகிறவனையும் விடுறது இல்லையே, கூட்டி வச்சாச்சு. அப்போ பரிசுத்தாவி நம்மளுக்கு தேவைன்னா நாம் தேவனுடைய வார்த்தைகளிலே காத்திருந்து நம் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பரிசுத்தாவி நேரடியாக கொடுக்கப்படும். அப்போ அந்த ஆவியில் தேவன் நம்மளை நடத்துவார். நம்ம எங்கே போனாலும் சரி, யார் எங்கே பேசுனாலும் சரி, எந்த ஆவியில் பேசுகிறாங்க, மனுஷனுடைய ஆவியில் பேசுகிறாங்களா, அல்லது இந்த சபையினுடைய உபதேசத்தினுடைய ஆவியில் பேசுகிறாங்களா, அல்லது தேவ ஆவியில் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து நிதானித்து கண்டுபிடிக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் தான் அந்த ஆவிகளை பகுத்தறிய முடியும். இப்படியாக அப்புறம் அவங்களுக்கு வஸ்திரம் தேவை. வஸ்திரம்னா நீதியின் கிரியைகள். தேவனுடைய அப்பம் இருக்கிறது, ஜீவ தண்ணீர் இருக்கிறது, பரிசுத்தாவி இருக்கிறது, இதெல்லாம் இருந்தும் கூட வஸ்திரம் இல்லைன்னா வஸ்திரம் அழுக்காக இருந்தது அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் நம்முடைய கிரியைகள், நீதியின் கிரியைகள் சுத்தமாக இல்லைன்னா நம்மளை எல்லாரும் வெறுப்பாங்க. இந்த வஸ்திரம் துவைக்கலை, இது அழுக்காக இருக்குது, இங்கே வந்து உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில் குறை இருக்குது, இந்த குறையை நீங்கள் திருத்திக்கணும், இந்த கிரியில் வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டேங்குது, அதனால் நம்ம கிரியில் நம்ம திருத்தும் போது தான் நம்முடைய ஆவிக்குரிய நீதியின் கிரியைகள் சுத்தமாக்கப்படுகிறது. அப்போ தான் வந்து நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக நிற்க முடிகிறது. இல்லாட்டினா நான் ஆவிக்குரிய, எனக்கு அப்பம் இருக்குது, எனக்கு ஜீவ தண்ணீர் இருக்குது, எனக்கு பரிசுத்தாவி இருக்குதுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு அது புரியாது. மற்றவங்களுக்கு புரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய நீதியின் கிரியைகளை நன்மையெல்லாம் வெளிப்படுத்தினா தான் நம்ம வஸ்திரம் தரித்தவர்களாக இருந்து நாம் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்பட முடியும். அப்புறம் நம்மளுக்கு கூடாரம், தங்கி தாபரிக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தின்படி உள்ள ஏதாவது ஒரு நிலையான ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்தால் தான், இந்த பூமியில் இருந்தால் தான் அந்த காரியத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்திலேருந்து மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க முடியும். இப்படியே இருக்கும்போது நம்மளுக்கு பரலோக வாசஸ்தலமான பரலோக கூடாரத்தில் நாம் போய் சேர முடியும். இங்கேயே ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு சபையில் ஒழுங்கில்லாமல், அல்லது ஆவிக்குரிய தரிசனங்களில் ஒழுங்கில்லாமல், அல்லது தேவனுடைய ஊழிய அழைப்பு என்னங்கிறது தெரியாமல் இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே 6 மாதம், இங்கே 1 வருஷம், இங்கே 2 வருஷம் இப்படியே அலைஞ்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வீடு இல்லாமல் அலைகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அதனால் எங்கே அலைஞ்சாலும் சரி, இப்போ சபை விட்டு சபை மாறலாம், ஆனால் நம்முடைய ஊழிய அழைப்பு, தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அது மாறவே மாறாது. அப்போ அந்த காரியம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம எந்த ஊரில் போனாலும் சரி, எந்த சபைக்கு போனாலும் சரி, நம்மளுக்கு கொடுத்த தேவன் நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்த நன்மைகளை நாம் வாசம் செய்து அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் மாற்ற முடியும். இப்படியாக வந்து தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, விருந்து சாப்பிடுவது. விருந்து சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் சாப்பிட்டு ருசி பார்த்தவங்களுக்கு தான் விருந்து நல்லா சாப்பிட முடியும். அப்பம் சாப்பிடும்போது பல் இருந்தால் தான் அப்பம் சாப்பிட முடியும். பல் இல்லாதவங்களை என்ன சாப்பிடலாம், பால் குடிக்கலாம், பால் நல்லா குடிக்கலாம். பல் இல்லாதவங்க வாழைப்பழம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம், ஜீரணமாக முடியாது. குழந்தைய இருந்து சாகிற வரைக்கும் பாலை குடிக்கலாம். பல் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எப்பவுமே பாலை குடிக்கலாம். பாலுங்கிறது சபையினுடைய மூல உபதேசம். கலங்கின பால், களங்கம் இல்லாத ஞானப்பாலுக்கு பதிலாக இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சாயத்தை கலக்கி சர்க்கரையை போட்டு கலக்கி மனுஷனுடைய காரியங்களையும் தேவனுடைய காரியங்களையும் இப்படியாக கலந்து 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 என்ன பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளில் இது பச்சையாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னா சகப்பாக நாம் வாங்கிக்கலாம், இதுக்கு சர்க்கரை கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் கொடுத்தா பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கப்பலை கொடுக்கலாம், கப்பலை கொடுத்தா பிடிக்கல கொஞ்சம் பேக்கெட்டில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை கலப்படம் செய்து களங்கம் இல்லாத ஞானப்பாலை கலப்படம் செய்து ஒவ்வொரு சபைகள்லையும் யார் யார் என்னென்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கு எல்லா சபையிலும் கொடுக்குறாங்க. பாலை குடிக்கிறவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குதுன்றாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வளருமா? வளரவே வளராங்க. சாகிற வரைக்கும் பாலை குடிச்ச சாகிறவனு இருக்கிறான். அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம வளரணும்னு சொன்னால் கெட்டியான போஜனம், ஞானமுள்ள வார்த்தைகள், அறிவுள்ள வார்த்தைகள், தேவனுடைய அப்பம், தேவனுடைய வார்த்தைகளை நாம் விட்டு சாப்பிட வேண்டும். அப்போ சாப்பிடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக பல் வேணும். பல்லுங்கிறது என்னன்னா ஞானப்பல், இருதயத்தில் நன்மைகளையும் தீமைகளையும் பகுத்தறியக்கூடிய அந்த திறமை வேண்டும், அதான் பல். இருதயத்தில் நன்மை தீமையை சிந்திக்கவே மாட்டாங்க, இந்த காதலை கேட்டு அந்த காதலை அப்படியே சொல்லிடுவாங்க. கேட்டால் அமெரிக்காவில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த பாஸ்டர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்குறத கேட்டு கேட்டு இருதயத்தில் அனுப்பி நன்மை தீமைகளை பகுத்தறியாமல் தங்களுடைய அறிவில் சிந்திக்காமல் இன்றைக்கி அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு கேட்குறத மட்டுமே வாயில் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தேவன் ஞானமுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சாதாரண அப்பம் சாப்பிட்டு அதை ஜீரணம் பண்ணி அதனுடைய பலம் ஆவிக்குரிய நிலைமையில் பலம் அடைந்தவர்கள் மட்டும்தான் விருந்து சாப்பிட முடியும். விருந்துனா எல்லா வகையான பதார்த்தங்கள் இருக்கும், ருசியில்ல பதார்த்தங்கள் நிறையா இருக்கும். இப்போ அப்பம் சாப்பிடாதவனை பால் குடிக்கிற நிலைமையில் ஆவிக்குரிய நிலைமையில் பால் குடிக்கிற நிலைமையில் இருக்கிறவங்களை கொண்டு போய் விருந்துக்கு உட்கார வச்சு எப்படி இருக்கும்? இது பால் எங்கே இருக்குதுன்னு தான் தேடி தேடி பார்ப்பாங்க. பாட்டிலில் எங்கே பால் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எப்படி எங்கே பாயாசம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நல்ல பல வகையான போஜன பதார்த்தங்கள் நன்மையான நிலைவில் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து கண்ணே தெரியாது, அதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சாப்பிட முடியாது, சாப்பிட்டு ஜீரணம் பண்ணவும் முடியாது. அப்போ அதான் ஆண்டவர் சொல்கிறார், பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதிருங்கள். நன்மையான காரியங்களை மற்றவங்க முன்பாக சொன்னால் தேவனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து பகுத்தறிய முடியாதவங்களுக்கு சொல்லும்போது என்னென்னா அது வந்து அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையினுடைய அப்பத்தை ருசித்து அதனுடைய சரீரத்தினுடைய அந்த சத்துப்பொருள்களை உணர்ந்தவர்கள் அதனால் பலன் அடைந்தவர்களுக்கு விருந்துங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கிதான். அப்போது நல்ல உச்சிதமான பொருட்கள், நல்ல ஞானமுள்ள வார்த்தைகள் விருந்தாக கொடுக்கும் பொழுது அதை ஆவிக்குரிய நிலைமையிலே பசியாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவான்னா, இது நல்லா இருக்கு, இந்த வார்த்தைகள் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விருப்பத்திற்கேற்றபடி சாப்பிடுவாங்க. வேதத்தில் அநேக இடத்துல விருந்து சம்மந்தப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அவரவர்கள் உடைய முறைப்படி பானம் பண்ணினார்கள், ஒருவனும் பலவந்தப்படுத்தப்படவில்லை. அவங்கவுங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் என்னென்ன தேவையோ அது வந்து அவர்களுடைய இருதயத்தில் விரும்புகிற சமயத்திலே தேவன் அதை அவர்களுக்கு விருந்தாக கொடுக்கிறார். மத்தேயு 26 அதிகாரம் 2 வசனம், மத்தேயு 26:2. மத்தேயு 26:2.
ரெண்டு
நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொலை செஞ்ச நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா எதுவா இருக்கும்? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்குது, இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்போ அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யும் போது பஸ்கா பண்டிகையில் பிடிச்சாங்க. அதே மாதிரி இரண்டு நாளைக்கு பின்பு அப்படின்னா அன்னைக்கு எழுத்தின்படி இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் இது பார்க்கும்போது இரண்டு நாளைக்கு பின்பு அப்படின்னா 2000 வருஷத்துக்கு பின்னால் பஸ்கா பண்டிகை வரும். அப்போ முதல் பண்டிகை எப்போ வந்தது சொல்லுங்க பாப்போம். ரெண்டு நாளைக்கு பின்பு ஒரு பஸ்கா பண்டிகை வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு முதல் பஸ்கா பண்டிகை எப்போ வந்துச்சு? ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்பாக ஒரு பஸ்கா பண்டிகை வருது, கரெக்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பஸ்கா பண்டிகை எப்போ முதல் முதல் நம்ம பஸ்கா அப்பத்தை எப்போ புசிச்சோம்? ரட்சிக்கப்பட்டப்போ. எப்படி எகிப்திலிருந்து, எகிப்தின் பாவ சந்தோஷங்கள்லேருந்து நாம் வெளியில் வந்தோமோ அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய அப்பத்தை புசித்து நம்முடைய ஆத்மாவிலே பலனடைந்தோம். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து நம்ம பஸ்கா பண்டிகை ஒவ்வொரு நாளும் கொண்டாடிட்டே வரலாம். அப்படின்னா தேவனுடைய அப்பத்தை சாப்பிட்டு ருசி பார்த்து ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய ஓய்வு நாளை ஆசரித்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து அதை நாம் பின்பற்றி வர்றோம். ஆனால் ரெண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை அப்படின்னா இந்த தேவனுடைய வசன பண்டிகை 2000 வருஷம் முடிந்து இருக்கிற சமயத்தில் வசன பண்டிகை வருது. அப்போ இந்த வசன பண்டிகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வசன பண்டிகையில் கலந்துக்கிறது ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் பரிசேயர் என்ன பண்ணுறாங்க, இந்த வசன பண்டிகையை விட்டுட்டு அவங்க வேற ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. என்ன பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி கொலை செய்கிற பண்டிகை. அதே அவங்களுக்கு ஒரு பண்டிகை, எங்கே சந்தோஷமாக இருக்கானோ அது அவனுக்கு பண்டிகை. அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் 2000 வருஷம் முடிந்து 3000 வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய கல்யாண விருந்தை அல்லது பஸ்கா பண்டிகையை புசிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த தருணத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து எப்படி ரகசியமாக சிலுவையில் அறைய வேண்டும்? இங்கே மனுஷகுமாரன், மனுஷகுமாரன் சொன்னால் மனுஷனை தேவனுடைய குமாரனாக மாற்றும் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணலாம், தந்திரமாக பிடிச்சு எப்படியே இல்லாமல் பண்ணிடணும். ஏற்கனவே பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதும் இல்லை, போகிறவங்களையும் விட விடாமல் தூட்டி சாவியை கையில் வச்சுட்ருக்காங்க. அதுவும் பத்தாததுக்கு இன்றைக்கி இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை வெளியே விடக்கூடாது, இந்த அர்த்தமுள்ள ஞானமுள்ள வார்த்தைகளை வெளியே விடக்கூடாது, இது எப்படியா அதை பிடிச்சி கொலை செய்யணுன்ட்டு இன்றைக்கு எல்லா வேத பாரகரும் பரிசேயரும் சதுசேயரும் பிரதான ஆசாரியரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, மனுஷகுமாரனை தந்திரமாக பிடிச்சி கொலை செய்கிற வேலை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இயேசு கிறிஸ்து காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக அவர் என்ன பண்ணார்னா, அப்பத்தை எடுத்து விட்டு நீங்கள் அதை வாங்கி புசிங்கன்னு சொன்னார். அப்போ ஒரு கூட்டருக்கு ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை விட்டு ஆசீர்வதித்து நீங்கள் வாங்கி புசிங்கன்னு சொல்கிறாரு. ஒரு கூட்ட ஜனங்க இது எப்படியும் அவர் மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அது கொடுக்கறதுக்கு முன்னால் எப்படியும் தந்திரமாக பிடிச்சி அவரை கொலை செய்யணும். இப்படியே விட்டு விட்டு கொடுத்துட்டு இருந்தாருன்னா, வசன வியாக்கியான எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டே இருந்தார்னா அவருக்கு பின்னால் நிறைய பேர் சேர்ந்துருவாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் அநேகம் பேர் ஆயிடுவாங்க. அப்போ நம்முடைய குழப்பு நடக்காது. அதனால் என்ன பண்ணணும், அவரை தந்திரமாக பிடிச்சி கொலை செஞ்சாச்சுன்னா நம்ம வேலையை புளிச்சம் அவனுடைய உபதேசத்தை நம்ம பிரதான ஆசாரியனாக இருந்துக்கலாம், நல்ல பெருமையான பதவியில் இருந்துக்கலாம், மோசையுடைய ஆசனத்தில் உட்காந்துக்கலாம், இப்படி எல்லா வேலையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நம்முடைய ஆசனத்திலேருந்து இறக்கிறதுக்கு இந்த ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தைகளை தந்திரமாக பிடித்து அதை திசை திருப்பி உண்மையான வார்த்தைகளை கொலை செய்து மனிதனுடைய கலப்படமான உபதேசங்களை போட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஊழியத்தை வைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் புறப்பட்டிருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் பசியாக இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து அவர்கள் முன்னேறுவார்கள். மார்க்கு 14:1-2 மார்க்கு 14:1-2 கடந்த காலத்தில் இருக்கிற காரியங்கள் புளிச்ச மாவுன்னு சொன்னா அழிந்து போகக்கூடியது, புளிக்காத மாவுனா எப்பவுமே நம்ம சுத்தமா எப்பவுமே நிலை நிற்கக்கூடியது. அப்போ கடந்த காலத்தினுடைய ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இரக்கங்கள், தேவன் நன்மை செய்தார் அப்படின்னு சொல்கிற காரியங்களை சொல்லி 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 ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் அப்படின்னே போயிட்டு இருப்பாங்களே ஒழிய, இந்த புளிப்பில்லாத மாவில் அப்பம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இதுதான் சரீரத்துக்கு நல்லது. அப்போ தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை, நித்தியஜீவ வார்த்தைகள்னால வசன விருந்தாக கொடுக்கும்போது அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. கொஞ்சம் பழசு கலந்துருந்தால் தான், கொஞ்சம் புளித்த மாவை போட்டு அந்த புதிய மாவையும் கொஞ்சம் புளிக்க வச்சாதான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் புளித்தமாக பிசைந்தம்மா முழுவதையும் புளிக்க வைக்கும். எவ்வளவுதான் உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் கிடைச்சாலும் கூட அது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் புளிச்ச மாவை கலந்துருவாங்க. நிறைய நல்ல ஞானார்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுவாங்க, ஞானமாக செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அதில் புளிச்சமாவே எங்கேயோ ஒரு இடத்துல கலந்து விட்டுருவாங்க. இப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியத்துக்கு தான் இன்றைக்கி கூட்டம் அள மோதுது. அங்கே நல்லா இருக்குது, இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே வரம் பெற்றவங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவரே நம்மளுக்கு நேரடியாக பிரதான ஆசாரியனுடைய உதவி இல்லாமல் பரலோகத்துக்கு போகிற வாசலை தேவன் நம்மளுக்கு திறந்து வைத்திருக்கிறார். மகாபரதான ஆசாரியனுடைய உதவி தேவையில்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்வதற்காக வழியை தேவன் நம்மளுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம் என்ன பண்ணணும், நாம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் பணியிட்டு நம்ம பாவ அறிக்கை செய்து தேவனுடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் நேரடியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான ஆசாரியனுடைய வேலையை நாங்கள் செய்கிறோம், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாக இருந்து நான் தான் இருக்கிறேன். ஆனால் அந்த கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாக இருக்கிற கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் நம்மளுக்காக செய்து முடித்து விட்டார். ஆனாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலில் கதவுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு பூட்டி சாவியை வச்சுக்கிட்டு நான் தான் திறந்து விடுவேன், நான் தான் உங்களுக்கு எல்லாம் செய்வேன். ஆனால் கதவு பூட்டி தான் இருக்குது, சாவி மட்டும்தான் கையில் இருக்குது. அந்த சாவியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாற்றி, இது இப்படி அது இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை திசை திருப்பி தங்களுக்கு உண்டான ஆதாயத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த தேவனுடைய வார்த்தையை ரகசியமாக கொலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்களுக்கு கலக்கம் உண்டாகாதபடி யாரும் தெரியாதபடி ரகசியமாக பிடிச்சி கொலை செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு அநேகம் பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். ஓசி 6:1-3 ஓசி 6:1-3 கர்த்தரிடத்தில் திரும்புவோம். யார் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிறாங்களோ, குறிப்பாக கர்த்தரிடத்தில் தண்டனையை வாங்கியிருக்கிறவங்க மனம் திரும்பி, என்னுடைய பாவத்துக்கு தான் இந்த தண்டனை வந்துச்சு, ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால தான் இப்படி சிக்ஷித்தார், தேவன் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்லி யார் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துக்கு போறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா 2000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து வந்ததுலேருந்து 2000 வருஷம் முடிஞ்சிருக்கிற சமயத்தில் தான் தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்படின்னா இது எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் 2000 வருஷம் ஆகும் உயிர்த்தெழுகிறதுக்கு. மரியாள் ஆண்டவரை தொடப்பும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என்ன தொடாதேன்னு சொன்னார். அப்போ தோமாகிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை தொட்டு பாருன்னு சொல்றாரு. அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது தன்னுடைய பல நிலைமைகளை வெளிப்படுத்தினார். அப்படின்னா மனிதர்கள் உயிர்த்தெழுந்து மனிதருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய சரீரத்தினுடைய நிலைமைகள் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத விவரிக்க வேண்டி பல இடங்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த இடத்துல தொடாதே, நான் இன்னும் மகிமை அடையவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 2000 வருஷம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்தவர்களுக்கு முழுமையான காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், இந்த வார்த்தை உயிர்த்தெழவில்லை. அப்ப எழுத்தின்படி அன்னைக்கு 2 நாள் கழிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆவியின்படி 2000 வருஷம் முடிஞ்சாதான் தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்ததுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். விசேஷமாக தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிற யூதர்கள் இந்த உலகத்திற்கு விஞ்ஞானத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கி நம்ம உபயோகம் பண்ணுற எல்லா விஞ்ஞானத்தையும் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை வாசிக்கிறவர்கள் யூதர்கள். தேவன் அவர்களுக்கு தான் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா இதுலேயுமே வளர்ச்சி, அறிவு புரட்சி வளர்ந்து 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 வந்திருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுந்திருக்கிறது. அது வார்த்தையில் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் அதை புரியும்படியாக தேவன் செய்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் பெற்றவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா உயர்ந்த நிலைமையிலையும் காணப்படுகிறார்கள். அப்பொழுது நாம் அறிவடைந்து, மனுஷன் அறிவடைகிறது என்னன்னு எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2000 வருஷம் நெருங்குற சமயத்தில் தான் அறிவடைகிறோம். இன்றைக்கு எருசலேம் விடுதலையாக்கப்படுகிறதோ அன்னையிலிருந்து தான் அறிவு புரட்சி தொடங்குகிறது. சுதந்திரம் வந்து என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அந்த சமயம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் கிடைக்குது. அத்தி மரத்தை கவனித்து பாருங்கள், அத்தி மரம் துளிர்விடும் போது மற்ற மரங்களும் துளிர்விடும். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டை பெற்றுக்கொள்ளுகிற சமயத்தில் தான் மற்ற எல்லா நாடுகளும் சுதந்திரம் அடைய வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலேயே ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிட்டார். எல்லாம் அது வரைக்கும் அடிமை தான். காரணம், தேவனுடைய ஜனம் அடிமையாக இருக்கும்போது மற்றவர்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்கிற காரியத்தை வைத்து தம்முடைய ஜனத்தை விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம்தான் மற்ற எல்லா ஜனத்தையும் விடுதலை ஆக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை ஆண்டவர் அன்னைக்கே தீர்மானித்து வைத்து விட்டார். அப்போ அறிவடைந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமையிலையும் இன்னைக்கு அறிவு வளர்ந்துருக்கு, எல்லா நாடுகளையும் வளர்ந்துருக்கு. விசேஷமாக நம்ம இருக்கிற இந்தியா நாட்டில் சென்னை பட்டணம் எல்லாத்துலேயும் ரொம்ப வளர்ந்துருக்கு. அறிவு, மற்ற காரியங்கள், பொருளாதார காரியங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப வளர்ந்துருக்கு. காரணம், தேவனை நேசிக்கிற ஜனங்கள், தேவனை துதிக்கிற ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை இந்த பட்டணம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அப்படின்னா யார் வந்து தேவனை தேட புறப்படுறாங்களோ அந்த சமயத்தில் தேவனுடைய வார்த்தையும் அவர்களை தேடி வருகிறது. தேவனுடைய வார்த்தையை தேட மனசில்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அப்புறம் முன்மாறி பின்மாறி மலையை போல நம்மிடத்தில் வருவார். அப்படின்னா முதல்ல மலைங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மலைனா தேவனுடைய வார்த்தை நம்முடைய அறிவில் துளி துளியாக ஒவ்வொரு வார்த்தையாக நம்மளுக்குள்ள இறங்கிறது. அதுக்கப்புறம் முன்மாறினா முன்மாறி மலையினுடைய ஆசீர்வாதங்கள்னா பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்கள். பின்மாறிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்மாறிங்கிறது யாருக்காவது தெரியுமா என்னான்னு? பின்மாறினா முன்மாறினா முதலாம் நூற்றாண்டு காலத்தில் வந்த பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்கள். பின்மாறின்னு என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியும்? பின்மாறினா உபத்திரவ காலத்தில் செய்யப்படுகிற ஊழியத்திற்குண்டான ஊழிய அழைப்பு. பின்மாறி மலையின் எழுப்புதல் தான் உபத்திரவ கால ஊழியத்தினுடைய ஊழிய அழைப்பும் அதில் பங்கு கொள்கிற ஜனங்களும் அப்படின்னா பின்மாரி மலைன்னு இன்னொரு விசேஷமாக சொல்லப்போனால் அபிஷேக ஆவி பரிசுத்தாவி முன்மாரி மலை பின்மாரி மலைங்கிறது அபிஷேக ஆவி தேவனுடைய பின்மாரி மலை வரும்போது பரிசுத்தாவியும் இருக்கும் அதில் அபிஷேக ஆவியும் கலந்துருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட ஆள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செஞ்சு பிடிக்கிறோம் அதுதான் அபிஷேக ஆவியினுடைய ஆசீர்வாதங்கள் அப்படியாக பின்மாரி மலை இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த தலைமுறையில் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்குள்ள தேவன் அனுப்ப போகிறார் யார் யார் தேவனுடைய வார்த்தையில் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு பின்மாரி மலையினுடைய ஆசீர்வாதங்கள் தயாராக இருக்கிறது மத்தேயு 26:26-32 வரை வாசிப்போம்
அவர்கள் போகிற மணிகளில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது இது முதல் இந்த திராட்சை பண்ற ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நாம் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுகிறது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளி உலகிற்கு புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள் ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார்
போதும் அன்றைக்கு இதே அன்னைக்கு பைபிள்ல வாசித்த மாதிரி அன்னைக்கு அது நடந்தது அதே மாதிரி இந்த 2000 வருஷம் முடிச்சு வர சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பிட்டு கொடுக்குறாரு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை சிந்தித்து தியானித்து புசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய சரீரமாக இருந்து அது ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குறது ஆனால் இந்த காரியத்தை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஒரு சில ஜனங்களுக்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய அப்பத்தை விட்டு கொடுத்து விருந்தாக கொடுக்கிறார் இப்படி இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் இப்போ ஆடுகளை தான் வெட்டிகிட்டு இருக்காங்க மெய்ப்பனை வெட்டுறதில்ல இன்றைக்கி மெய்ப்பனுகள்லாம் சேர்ந்து என்னத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட்டை தான் வெட்டிட்டு கிடக்குறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மெய்ப்பனை வெட்டுவேன் அன்னைக்கு நடந்த மாதிரியே இன்றைக்கும் ஆண்டவர் என்ன பண்ண போறார்னா இன்னைக்கு இருக்கிற மெய்ப்பர்கள் புளிச்ச மாவனுடைய உபதேசத்தில் இருக்கிற மந்தையை கெடுக்கிற மந்தையை காக்காமல் மந்தையை மேய்க்காமல் இருக்கிற மெய்ப்பர்களை ஆண்டவர் வெட்ட போறார் அந்த வெட்டுற சத்தம் எல்லாத்துக்கும் கேட்க போகுது யார் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு மெய்ப்பனை எப்படி வெட்டுறாரு மந்தைகள் ஆடுகள் எப்படி சிதறடிக்கப்படுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் மாறி மாறி போகும்போது ஓ எல்லாரும் நம்மளை மாதிரி வந்திருக்கிறவங்க தான் அவங்க நினச்சிக்குவாங்க ஆனால் உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும் மெய்ப்பனை வெட்டுறது ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்போ தேவனுடைய அப்பத்தை புசிக்காதவர்களுக்கு இந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியாது அப்போ ஒரு பக்கம் தேவனுடைய அப்பத்தினுடைய விருந்து நடக்கிறது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா அந்த விருந்து சாப்பிடாமல் இருக்கிற ஆடுகளாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆடுகளை சிதறடிக்கிறது விடுறாரு அப்போ சிதறடிக்கணும்னா முதல்ல மெய்ப்பனை வெட்டணும் மெய்ப்பனை வெட்டினா ஆடுகள் எல்லா பக்கம் சிதறி சிதறி ஓடும் அப்போ உண்மையாக தேவனுடைய அப்பத்தை சாப்பிட்ற ஆடுகள் இருந்ததுன்னா அது பசியாக இருக்கிறத தேடி தேடி அது தேவனுடைய விருந்து சாப்பிட்றதுக்கு வரும் அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் கலிலேயான்னு சொன்னால் கலிலேயாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வானத்தை நோக்கி பார்த்து தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்கிற ஜனங்கள் அதனால தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது வானத்தை நோக்கி பார்க்கிற கலிலேயரே அப்படின்னு சொல்லியா ஆமாம்
அப்போ
ஆமா வானத்தை அண்ணாந்து பாக்குற ஜனங்க யாருன்னா எல்லாம் கலிலேயர். கலிலேயர்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது யூதயா சமரியா கலிலேயா மூணு ஊர்ல தான் ஊழியம் செஞ்சார். இந்த மூணு ஊர்ல இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்க தான், 12 கோத்திரத்தை சேர்ந்த ஜனங்கள் தான். சமரிய ஜனங்கள் அப்படின்னு சொன்னா 10 கோத்திரத்தினுடைய ஜனங்கள். யூதயா ஜனங்கள் சொன்னா 2 கோத்திரத்தை சேர்ந்த ஜனங்கள். கலிலேயா அப்படின்னு சொன்னால் இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர்களெல்லாம் யூதர்கள், இவர்கள் எல்லாரும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள். இந்த யூதேயில் இருக்கிறவங்க சிறையிருப்புக்கு போகாதவங்க, கலிலேயாவில் இருக்கிறவங்க சிறையிருப்புக்கு போய் திரும்பவும் எருசலேமுக்கு வந்தவங்க. அப்போது இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் உயிர் தந்த காரியம் புரியும். வானத்தை அண்ணாந்து பார்க்காம பூமிக்குரிய காரியங்களை இப்படியே சிந்திச்சுட்டு இருக்கிறவனுக்கு என்ன தெரியும், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் தெரிந்திருக்கிறது தெரியாது. எப்படி பேதர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போனாலும் நான் மீன் பிடிக்க போகிறேன் கூட எத்தனை பேர் வரதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாலும் நான் விட்டு வந்த பழைய வேலைக்கு போகிறேன், நான் பழைய மனுஷனை ஆக போகிறேன், ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பழைக்க முடியும்னு சொல்லி ஓடுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சிலவங்களை ஆண்டவர் நேசிக்கிறதுனால நேரடியாக வந்து அவர்களை பிடித்து கொண்டு வருகிறார், சிலவங்களை அப்படியே விட்டுறார். அப்படியாக பூமிக்குரிய காரியங்களை பார்க்கிறவர்கள் பூமிக்குரிய காரியங்களை அழைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ வானத்துக்குரிய காரியங்களை அண்ணாந்து பார்க்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை உயிர் தெழுந்தது புரியும். லூக்கா 22 அதிகாரம், லூக்கா 22 அதிகாரம் 7-20 வரை வாசிப்போம். லூக்கா 22:7 வாசிப்போம்.
பஸ்காலை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நான் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணணும், பண்ணும்படி சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலியவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்த போது அவரும் அவருடன் கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோட கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து சோதனம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுகிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோதனம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார்.
போதும், இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில 2000 வருஷம் கழிச்சு தேவனுடைய பஸ்கா அப்பத்தை புசிக்கிறவங்க எல்லாருமே திரும்பவுமாக புது உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். 12 சீசர்கள் அன்னைக்கு புசிச்சாங்க. அந்த 12 சீசர்கள் அப்ப புசிக்கும் போது அதுல யூதாசம் இருக்கிறான். அதே மாதிரி இன்றைக்கு 2000 வருஷம் கழிச்சு தேவனுடைய பஸ்கா பண்டிகையினுடைய அப்பத்தை புசிக்கும் போது இந்த பரிசேயரும் சதுசேயரும் ரகசியமாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து கொலை செய்யணும்னு நினைக்கும்போது அவங்களுக்கு ஒரு யூதாஸ் தேவைப்படுறான். அப்போ யூதாஸ் என்ன பண்ணுறான்னா, இந்த யூதாஸும் தேவனுடைய அப்பத்தை இந்த 2000 வருஷம் கழித்து வர்ற சமயத்தில் அவனும் இந்த அப்பத்தை புசிக்கிறான். புசித்து இதை கொண்டு போய், இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான், இதை வச்சு கொலை செஞ்சாச்சுன்னா போதும், நம்ம வந்து நம்ம காரியம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை காட்டி கொடுக்குற மனுஷர்களாக மாறுவார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த அப்பத்தை கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆனால் எதை நினைவு கூறும்படி ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு? இன்னைக்கு எல்லாரும் ராபாஜனா அன்னைக்கு சபையில் எடுக்கிறாங்க. சபையில் எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அதனால் நாங்கள் நினைவு கூறும்படி இதை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். யார் சொன்னது? இல்லையா, ஆண்டவர் அதை எப்படி என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம். அதான் என்ன நினைவு கூறும்படி எங்க இருக்குது வாசிப்போம். 17 இப்போ வாசித்துலயே 22:17 வாசிப்போம்.
அவர் பாத்திரத்தை எடுத்து சோதனை பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழத்தை பாலம் பண்ணுகிறதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோதனை பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது,
இதை
நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்
என்றார். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திலே வரும் வரைக்கும் ஆண்டவர் இதைய பூசிக்க மாட்டாரு, நம்ம தான் பூசிக்கணும். அப்போ நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, இதை குறித்து இன்னும் கூட கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11:11 23-26 வரை வாசிப்போம்.
மரணத்தை நினைவு கூறுறதுக்காக
இதை செய்யறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக இந்த மாதிரி அப்பத்தை கொடுத்தார்னு சொல்லிட்டு இன்னைக்கு எழுத்தின்படி ராபோஜனம் செய்யும் போதெல்லாம் அவர் எங்களுக்காக மரித்தார் அப்படிங்கிறத தான் நாம் மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையில் தேவனுடைய உயிர்த்தெழுதலை காணும். அப்போ தேவனுடைய உயிர்த்தெழுதலை தெரிவிக்கிறவங்க எப்படி நினைவு கூறுவாங்க? எப்படி ராபோஜனம் சாப்பிட்றது? சோத்திரம் எப்படி சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைய ஆண்டவர் பிட்டு, இது நீங்க செய்யுங்க, மரணத்தை நினைவு கூறுறதுக்காக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கு நாம பொருளுக்கு வந்திருக்கிறோம். 2000 வருஷம் கழிஞ்சு 3000 வருஷத்துல நாம வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம அவரை நினைவு கூறும்படி நாம இன்றைக்கு தேவனுடைய அப்பத்தை புசிக்கணும். அப்போ எழுத்தின்படி நிழலாட்டமாக தேவனுடைய அப்பத்தை பிட்டு புசித்தால் அது வந்து தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு சமமாக இருக்கிறது. ஆனால் இப்போ நாம் வந்து தேவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் தெரிவிக்கிறோம். அப்போ நாம் எப்படி தேவனுடைய வார்த்தைகளை பிட்டு நாம் சாப்பிட்றதுன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைகளை பகுத்து பிரித்து சிந்தித்து தியானித்து நம்முடைய ஆத்மாவில் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்டாச்சுன்னா நாம் வந்து உயிர்த்தெழுதலை நாம் தெரிவிக்கிறோம். அப்போ எழுத்தின்படி எடுத்து கொள்ளுகிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்போ எழுத்தின்படி செய்கிற ராபோஜனம் நம்மளுக்கு வேணுமா? ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற ராபோஜனம் நம்மளுக்கு தேவையா? எது தேவை? ஆவிக்குரிய நிலைமையில் இருந்தால் தான் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். அப்போ எழுத்தின்படி நாம் ராபோஜனம் செஞ்சாச்சுன்னா அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அது நான் கரெக்டு பரவாயில்ல, அது ஆண்டவர் நியமிச்சிருக்கார். அவர் தேவனுடைய வார்த்தை உறுத்தெழுகிற வரைக்கும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வந்து உயிர்த்தெழுந்த நாளில் வந்திருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுந்த நாளில் வரும்போது நாம் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய வார்த்தையை நேரடியாக பிட்டு பகுத்து பிரித்து சிந்தித்து தியானித்து நாம் அதை புசிக்கிறோம். புசிக்கும்போது என்ன ஆகுது? நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஆகாரமாக மாறுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் ஆவிக்கிற நிலைமையில் பகுத்து பிரித்து சிந்தித்து தியானிக்கு தெரியாதவங்க எல்லாருமே எழுத்தின்படி ராபோஜனம் கொடுத்தா போதும், எங்களுக்கு அதே போதும், அதே ரொம்ப நல்லது. அப்போ எழுத்தின்படி ராபோஜனம் பண்ணுகிற எல்லாருமே தேவனுடைய மரணத்தை தான் தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய வாயில் இருக்கிற வார்த்தையில் உயிர்த்தெழுதல் இல்லை, அவர்கள் சிந்திக்கிற வார்த்தையில் உயிர்த்தெழுதல் இல்லை. அப்ப நாம வந்து இன்னைக்கு உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிற சமயத்துல உயிர்த்தெழுந்த வார்த்தைகளை பேசணும், உயிர்த்தெழுந்த வார்த்தைகளை பகுத்து சிந்தித்து தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரமாக சாப்பிடணும். 1 Corinthians 11:27-32 வரை. போதும். அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை எழுத்தின்படி ராபாஜனா செய்யறாங்க, மரணத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா ஆவிக்கிரிய நிலைமையில என்ன பண்றாங்க? வசனத்தை சிந்திச்சு தியானிச்சு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான் கொஞ்சம் வியாக்கியானமும் பண்றாங்க. அப்போ அவங்க முழுவதும் வந்து மரணத்தினுடைய வார்த்தைகள் தான் பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ எழுத்தின்படி ராபாஜனம் செய்யும்போது பஸ்கா பிக்கிற மாதிரி எழுத்தின்படி அப்பத்தை பிச்சுட்டு ரசத்தை குடிச்சிட்டு அவங்க அப்படி இருக்காங்க. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில பேசும்போது அவர்கள் பேசுகிற வார்த்தையிலே ஆவிக்குரிய நிலைமையில சில அர்த்தங்களையும் பேசுறாங்க. அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து கொஞ்சம் பேசுறாங்க. அப்போ இவங்க வந்து என்னன்னா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானே தெரியாம. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய ஞானம், அது தேவனுடைய நீதி அப்படிங்கிறத சிந்தித்து தியானிக்காம என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து மனிதனுடைய நீதிக்காகவும் மனிதனுடைய காரியங்களுக்காகவும் பயன்படுத்த நினைக்கிறார்கள். அப்போ மனுஷனால் மகிமையை தேடுறது, மனுஷனுடைய திட்டங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிறது, மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அநேகர் குற்றமுள்ளவர்களாக மாறுகிறார்கள். இந்த தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து இருக்காம தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறவங்க குற்றமுள்ளவர்களாக மாறுகிறார்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நித்திய ஜீவ வார்த்தை தான், இது நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம் தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரமாக சாப்பிடணும். அதை விட்டு போட்டு இன்றைக்கி நிறைய பேர் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகிமைக்கு வேண்டியும் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வேண்டியும் தேவனுடைய வார்த்தையை அனுப்பும் போது அவர்கள் எல்லாருமே குற்றமுள்ளவர்களாக மாறுகிறார்கள். அதனால தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். அப்படின்னா தன்னைத்தான் சோதிக்கிறதுனா, முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறேனா, என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இருக்கிறது, நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேனா அல்லது மனுஷனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறேனா, என்னுடைய என்ன குறை காணப்படுகிறது அப்படிங்கிறத சிந்திச்சு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை சிந்திச்சு தியானிச்சு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபம் ஆக்கப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் பழையவைகள் நம்மை விட்டு போய் புதிய காரியங்கள் நம்மளுக்குள்ளே ஆவிக்குரிய நிலைமையில வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ மனம் திரும்பாமையும் மனம் போன போக்களையும் போய் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசின என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக மாறுகிறது. நியாய தீர்ப்பு எப்படி எப்படி வருது அப்படின்னா, 30 வாசிப்போம், 1 Corinthians 11:30.
இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள்.
போதும், அநேகர் பலவீனராக இருக்கிறார்கள். பலவீனர்னு என்ன அர்த்தம்? இல்ல, அது ரெண்டாவது வருது. தேவனுடைய வார்த்தைகளை அபாத்திரமாக புசிச்சதுனால இன்றைக்கு அநேகர் பலவீனராக இருக்காங்க. இல்லை, 1 Corinthians 3:1-3 வார்த்தைகளை வாசிப்போம். என்னன்னா பாலத்தை குடிக்கிறது
முடியவே
முடியாது, என்னைக்கும் முடியாது. இங்கேதான் மனம் தரப்படையே இதானித்து தன்னுடைய ஆவிக்கிரிய நிலைமை என்னன்னு சிந்திக்கலையே. பலவீனர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்துகிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைந்திருக்கிறார்கள். என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னா பலவீனர் வாழ்ந்த என்னைக்குமே உறாம வாக்குவாதம், நான் இந்த சபையை சேர்ந்தவன் அந்த சபையை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு போட்டி. அப்புறம் நன்மையான வார்த்தைகளை சிந்திச்சு தியானிக்க முடியல, பகுத்தறிய முடியல, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, இறுதியாக தேவனுடைய வார்த்தைகளை சிந்திச்சறிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருதயத்தில் பலமும் இல்லை. பலவீனர்னா இருதயத்தில் நன்மையை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஞானம் இல்லை. அப்புறம் அறிவில் அசை போடக்கூடிய ஞானம் இல்லை. பால் மட்டும் ஊற்றி புட்டியில் கொடுத்தாச்சுன்னா குடிச்சிட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது, என்ன எப்படி இருக்குதுன்னு அடுத்தவங்க சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு அபாத்திரமாய் தேவனுடைய வார்த்தைகளை சாப்பிட்டவர்கள் இன்றைக்கு பலவீனராக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய நிலைமை அப்படி தான் இருக்கும், அவங்க பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலவீனரும் வியாதி உள்ளவர்கள். வியாதி உள்ளவர்கள்னா யாரு? வாக்குவாதம் பண்ணுறவங்க. வியாதி உள்ளவர்கள்னா பிடிவாதம், மொரட்டாட்டம், வாக்குவாதம், இது இப்படி அது இப்படி இது இப்படி வாதத்துக்கே நிற்பாங்க. வாக்குவாதம் பண்ணுற வியாதி சிலர் நித்திரையும் அடைத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் திருப்பியும் செத்தாச்சு. அப்போ தேவனுடைய இப்போ 2 வயசு குழந்தைக்கு அல்லது 6 மாதம் குழந்தைக்கு கறி சோறை நல்லா போட்டு கறியை சாப்பிட கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமாம், முடிச்சு போச்சுக்க. அது மாதிரி பாயாசம் கலக்கி ஊத்துறா எப்படி இருக்கா? அவ்வளோதான். இப்படி இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நல்லா இருக்குது, ஊழியம் நல்லா இருக்குது, நல்லா கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு டை போட்டுக்கிட்டு நல்லா பேசலாம், எல்லா பக்கமும் போகலாம், ஊழியக்காரன் நல்லா மரியாதையை சொல்லிட்டு எல்லாம் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துட்டாங்க. எடுத்தா என்னன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடுது. அதனால பார்த்தீங்கன்னா தேவன் பைத்தியமானவங்களை தான் தெரிஞ்சிருக்காரு. ஆடு மேய்க்கிறவங்களை தெரிஞ்சாரு, ஒண்ணுத்துக்கு இல்லாதவங்களை தெரிஞ்சாரு. இந்த மாதிரி தான் தேவனுடைய தேர்ந்தெடுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னத்துக்கு இல்லாத ஆளுகளை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறது. நான் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும்னு யாராவது போட்டி போட்டு வந்தாங்கன்னா ஆட்சியில் அவன் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி அவனுடைய வாழ்க்கையில் நேராக இருந்தால் தான் கிடைக்கும் ஒழிய அவனுடைய சுய ஆதாயத்தினாலையும் பணத்தினாலையும் அவனுடைய சுய எண்ணத்தினாலையும் தேவனுடைய காரியம் ஒன்றுமே கிடைக்காது. ஆமாம், அவன் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனாக இருந்தான். அப்படின்னா எங்கே என்ன ஞானமுள்ள வார்த்தைகள் கிடைக்குங்கிறத அவன் பொறுக்கி பொறுக்கி அழைஞ்சிட்டு இருந்தான். அப்போ வந்து நான் சிறுப்பில்லை, எனக்கு ஒன்றுமே பேச தெரியாதுன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ சிறுப்பில்லைன்னு சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிறேன் இப்போ அப்படின்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்போ படிச்சிருக்கிறேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும், என்னை பிரசங்கம் பண்ண விட்டால் நான் போய் பேசிடுவேங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நீ வீட்டுக்கு போன்னு அனுப்பிடுவேன். அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு தான் பலவீனர் வியாதி. எங்கே போனாலும் வாக்குவாதம் தான், தேவனுடைய வார்த்தை பேசுனா பட்டி மன்றம் தான், ஒன்றும் காது கொடுத்து கேட்கறக்கு பிரியம் இருக்காது. இது நான் என்ன, அது நான் என்ன, இப்படி நான் என்ன, அப்படி நான் என்ன, பேசி 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 பட்டி மன்றம் பண்ணி தானும் கெட்டு தன் கூட இருக்கிறவங்களையும் கெடுக்க வச்சுருவாங்க. அதனால் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து தியானித்து எடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒன்றா பலவீனர் சபையினுடைய ஆவி வந்துடும். பால் மட்டும்தான் குடிக்க முடியும், பலமான ஆகாரம் சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, வாந்தி தான் எடுக்கணும். அப்புறம் நித்திரை, நிறைய பேர் நித்திரை அடைஞ்சாச்சு. எப்பா இந்த வசனமெல்லாம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் நம்மளால் புரிய முடியாதுன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய நிலைமையில திரும்பவும் மரணம் தான் வருது. இப்படியாக தேவனுடைய வார்த்தையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஆனால் பேசுவாங்க எல்லாரும் மத்திய ஆகாயத்தில் கல்யாணம் வருது, நம்மெல்லாம் மத்திய ஆகாயத்துக்கு போயிடுவோம், ஏசு அங்கே வந்துடுவார். ஆனால் பைபிள் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. ஆ, அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. ரகசிய வரியில் எல்லாரும் நம்மெல்லாம் மத்திய ஆகாயத்தில் போயிடுவோம், மத்திய ஆகாயங்கிற வார்த்தையே கிடையாது, ரகசிய வருகைங்கிற ஒரு வார்த்தையும் கிடையாது. இப்படியாக இன்றைக்கு இல்லாத காரியங்களை சேர்த்து வச்சு அதை நாங்கள் தான் நாங்கள் தான் இன்றைக்கி 144,000 பேர் ராங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவனுடைய மனவாட்டி, அந்த மனவாட்டிக்கு ஒரு விருந்து வச்சுருக்கார் வாங்கன்னு சொன்னால் எப்பா எங்கனால முடியாது, நாங்கள் 5 ஏர்மாடு வச்சுருக்கிறோம், நாங்கள் ஒரு வயலை வச்சுருக்கிறோம், அங்கே போகணும் இங்கே போகணும்னு அவங்க ஓடிடுவாங்க. அப்போ மனவாட்டினா நல்லா விருந்து சாப்பிட்ணும், மணவாட்டி நல்ல வஸ்திரம் தரிச்சிருக்கிறா, நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கா, சிங்காரம் பண்ணியிருக்கிறா, எல்லாம் பண்ணிட்டு வெறும் பட்டினியோட உட்கார வச்சு எப்படி இருக்கும்? அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் கல்யாண விருந்தும் கூட கொடுக்குறாரு. அப்போ அதில் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசும் இருக்குது, விருந்தில் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல போஜனம் இருக்குது, நல்ல பரிசும் இருக்குது. இன்னைக்கு 144,000 வரிசையில் வர்றவங்க அது நாங்கள் தான் நாங்கன்னு இன்னைக்கு தேவதூதரை போல வஸ்திரம் தரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பட்டினி, வயிறு காலியாக கிடக்குது, ஆவியாத்தமாக பட்டினியில் சாகுது. நன்மையான வார்த்தைகளை சிந்திச்சு தியானிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கன்னா முடியாது. இப்படியாக இன்றைக்கு கல்யாண விருந்தை தேவனுடைய ஆவிக்குரிய வசனத்தை கொஞ்சம் கொடுத்து சாப்பிடு, இதை கொஞ்சம் சிந்திச்சு தியானிச்சு பாரு அப்படின்னு சொன்னால், இதை கொஞ்சம் ஜீரணம் பண்ணுன்னு சொன்னால் தான் தெரியும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது. இவங்க எப்படி பேசுவாங்க, யாரை மணந்துருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, நாம் பேசுவதற்கு முன்பதாக, நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பதாக, நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியாது, அதை மற்றவனுக்கு போய் சேரவும் சேராது. இப்படியாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு விருந்தாக கொடுக்கப்படுகிறது. இந்த விருந்தில் சாப்பிட்றவங்களுக்கு அநேக நல்ல விருந்தாக இருக்குது, நிறைய பேருக்கு மருந்தாக இருக்குது. சாப்பிட முடியலனா இது மருந்து தான். நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்ன இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, இது யாருக்கு புரியும், யாருக்குமே புரியாது. ஆனால் உலக பிரகாரமான காரியத்தில் கேளுங்க, நல்லா ஞானம் இருக்கும். புது செல்ஃபோன் வந்தாச்சுன்னா அதை உடனே வாங்கிடுவாங்க. அது எப்படிங்கிற டெக்னாலஜி இப்படி பண்ணி பொழுதன்னைக்கு நோண்டி 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 இது என்ன இது அது என்னதுன்னு கேட்டு கேட்டு உடனே 10 நாளில் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சதை இங்கே 10 நாள் இவங்க சொல்லிடுவாங்க. ஆமாம், ஃபோன் இடைக்கு வந்து தொந்தரவு பண்ணி அது என்ன இது என்ன இந்த ஆப்ஷன் என்ன இந்த ஆப்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. இது எத்தனை 1000 வருஷங்களுக்கு மேலே எழுதி கொடுக்கறது, இந்த வார்த்தைகளை சிந்திச்சு தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ உலக பிரகாரமான காரியத்திற்கு ரொம்ப நல்லா அறிவு வேலை செய்யுது, தேவனுடைய காரியத்துக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், மனந்திரும் அனுபவம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு நல்லா இருக்குது இதனால் கொஞ்சம் பொருள் கிடைக்கும், நம்மளுக்கு பேரும் கிடைக்கும், நம்மளும் கொஞ்சம் சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்கலாம்னு சொல்லி ஏதாவது எடுத்து பயன்படுத்திட்டாங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, அரசாங்க முத்திரையை எடுத்து ஒரு மனுஷன் தவறாக பயன்படுத்தினாமல் அவனை கொண்டு ஜெயிலில் போட்டுறாங்க. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை எப்படி அகிலாண்டத்தை உண்டாக்கினவருடைய வார்த்தை, வல்லமையில் வார்த்தையை எடுத்து மனுஷன் சொந்த தேவைக்கு எடுத்து பயன்படுத்தினான்னு அவனை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். இன்னைக்கு தேவனுடையதை தேவனுக்கும் மனிதனுடையதை மனிதனுக்கும் செலுத்துங்கள்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தேவனுடையதை எடுத்து என்ன பண்ணுறான், மனிதன்கிட்ட போட்டு அதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறான். அப்போ போனால் நீ வாங்கி ஆடி. அதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய வார்த்தை வெறுமையாக வராது, நான் என்ன காரியமாக அனுப்புனேனோ அந்த காரியத்தை செய்து முடித்து ஜெயமாக திரும்பி வரும். அப்போ எடுக்கும்போது என்ன ஆகுது, அவனை பலவீனனாக மாற்றிடுது, அவனை வாக்குவாதம் பண்ணுற வியாதி ஆண்டவர் விட்டுறாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது ஒன்றா ஏற்றுக்கொள்வாங்க, இல்லையா என்ன பண்ணுவாங்க, பலவீனராக இருக்குன்னா எங்களுக்கெல்லாம் இவ்வளவு தெரியாது, இவ்வளவு சிந்திக்கிறதுக்கு முடியாது, இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் கால டைம் எடுத்து படித்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆத்மா செத்து கிடக்கு, ஒன்றுமே ரிப்ளையே இருக்காது, எந்த பதிலும் பேச மாட்டாங்க. இப்படியாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு அநேகருக்கு விருந்தாக இருக்கிறது, அநேகருக்கு மருந்தாக இருக்கிறது. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.